வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4 MHz அலை வரிசையில். நேயர்களே, இன்று நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனிவர் முத்துவேல் அவர்கள். அவர்கள் நம்முடன் மலை அடிவாரங்களில் விளைவிக்கக்கூடிய கிவிப்பழ சாகுபடியையும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் கூறுவதற்காக வருகை புரிந்துள்ளார். வணக்கம் ஐயா. கிவிப்பழத்தினோட முக்கியத்துவம் என்ன, அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்துள்ளன, கிவிப்பழத்தை எங்கெல்லாம் சாகுபடி செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்க ஐயா.
வணக்கம். இப்போ நம்ம கிவிப்பழத்தினுடைய முக்கியத்துவம் ரொம்ப அருமையாக கேட்டிங்க. கிவிப்பழம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய நாட்டு பயிரே கிடையாது. பொதுவாக இது வந்து சீனாவை தாயகமாக கொண்ட ஒரு பழப்பயிர். அது வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது வந்து சீனாவின் அதிசய பழம் அப்படின்னு கூட இந்த பழத்தை வந்து சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் வந்து திராட்சை எப்படி வந்து கொடியில் வந்து வளர்க்கப்படுகிறதோ அதே போல் கிவி பழம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொடியில் வளரக்கூடிய ஒரு பழம். இந்த கொடியில் வளரக்கூடிய இந்த பழத்தை பார்த்திங்கன்னா அதனுடைய உருவ அமைப்பில் வந்து இது வந்து நம்ம சப்போட்டா பழம் மாதிரியே வந்து பழுப்பு வண்ணத்தில் வந்து காணப்படும். நீள் உருண்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழம். இதில் வந்து அதிக ரோமங்கள் கொண்ட ஒரு பழமாக இருக்கும். உள்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெளிர் பச்சை நிறத்தில் சதைப்பற்று கொண்டதாக இந்த பழம் வந்து இருக்கும். இதனுடைய வாசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியினுடைய வாசனையை வந்து ஒத்து காணப்படும். இந்த பழங்கள் வந்து மிக அதிக அளவில் வந்து இன்றைக்கு வந்து இந்தியாவிலும் சரி இல்லை தமிழ்நாட்டிலும் குறிப்பாக வந்து விரும்பி எல்லாராலும் சாப்பிடப்படுது. இந்த பழத்தினுடைய சத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இதில் முக்கியமாக வந்து காணப்படும் சத்து அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் சி வந்து முக்கியமாக அதிகமாக காணப்படுது. அதாவது ஒரு 100 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 300 mg அளவுக்கு வந்து வைட்டமின் சி இருக்குது. அதோடு கூட ஒரு 380 mg வரைக்கும் பொட்டாசியம் சத்து வந்து அதிகமாக காணப்படுது. அது கூட பாஸ்பரஸ் சத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-40 mg என்ற அளவில் வந்து இதில் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு சத்து அப்படின்னு பார்த்தோம்னா இதில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு இதனுடைய கலோரி வந்து ரொம்ப குறைவாக இருப்பதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். அதனால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்கிறது கிடையாது. இந்த பழப்பயிர் வந்து நான் சொன்ன இது வந்து சீனாவை தாயகமாக கொண்டது, நம்ம நாட்டினுடைய பயிர் கிடையாது. ஆனால் முதன் முதல்ல இந்த பழப்பயிர் வந்து 1960 பெங்களூரில் இருக்கக்கூடிய லால்பாக் கார்டனில் தான் வந்து முதன் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1963 பார்த்திங்கன்னா வரைக்கும் இதனுடைய ஆராய்ச்சி நடைபெற்றுச்சு. ஆனால் அப்போ வந்து இந்த பழங்கள் வந்து அதிகமான அளவுக்கு காய்க்கலை. காரணம் என்னென்னா இதில் உள்ள அந்த பெங்களூரினுடைய சீதோஷண நிலை பயிருடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக இல்லை. அதற்கப்புறம் நம்ம சிம்லா உள்ள ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷன் அதாவது மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து இந்த பயிர் மீண்டும் சாகுபடிக்கு நடவு செய்யப்பட்டு இதனுடைய ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெறப்பட்டது. 1969 முதல் முறையாக வந்து பழங்கள் வந்து அறுவடை செய்யப்பட்டு மிக நல்ல முறையில் வந்து வளர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்தியாவில் வந்து கிடச்சிச்சு. அதன் பின் 1990 வரைக்கும் பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் வந்து இந்த பழத்தில் வந்து நடைபெற்றிருக்குது. அதன் பின் பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் வந்து இந்த பயிர் வந்து மிக திறமையாக வந்து நம்ம வந்து பயிர் செய்யலாம், எல்லா இடங்களுக்கும் இது வந்து பொருத்தமான ஒரு பயிர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த பயிர் வளர ஏதுவான சூழ்நிலையாக இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் மலைப்பகுதியும் இந்த பயிர் வந்து சாகுபடி செய்ய மிகவும் ஏற்ற ஒரு பகுதியாக வந்து இருக்குது. இது தொடர்ந்து வந்து இதனுடைய ஆராய்ச்சிகள் வந்து குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் நம்மளுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து மேற்கொண்டு வர்றோம்.
சரிங்க ஐயா, இப்பழப்பயிரில் காணப்படும் ரகங்கள் என்னென்ன, தமிழ்நாட்டில் என்னென்ன ரகங்களை சாகுபடி செய்யலாம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஐயா.
நிறைய இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு வகையான ரகங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அதனுடைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு ஆராய்ச்சி செஞ்சு வர்றோம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான ரகங்களை சொல்லலாம். அல்லிசான், மோண்டி, அபாட், புருனோ, ஹேவாடு, டிமோரி, அல்லிசான், மாட்டுவா, இந்த மாதிரியான ரகங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி சாகுபடி செஞ்சுக்கிட்டு வருது. ஆனால் அதில் குறிப்பாக வந்து ரகங்கள்னு பார்க்கும்போது நம்ம கிவி பழத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். திராட்சை போல் இல்லாமல் கிவி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் மலர்கள் ஒரு கொடியிலையும் பெண் மலர் வந்து ஒரு கொடியிலையும் இருக்கும். அந்த மாதிரி இருபால் தன்மை கொண்ட கொடி வகையாக வந்து கிவி இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஆண் கொடியும் பெண் கொடியும் இணைந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து நடவு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்பால் ரகங்கள்னு பார்த்தோம்னா அல்லிசான், மோண்டி, அபாட், புருனோ இதோடு சேர்த்து ஹேவாடு, இந்த ரகங்கள் எல்லாமே வந்து பெண்பால் ரகங்களாக கண்டறியப்பட்டிருக்கு. அதில் ஆண்பால் ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அல்லிசானையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த ரகத்தையும், அதோடு சேர்த்து டீமோரி மாட்டுவா இந்த ரகங்கள் எல்லாமே வந்து ஆண் ரகங்களாக நம்ம வந்து தேர்வு செய்து நடணும். இந்த மாதிரி நடவு செய்யும்போது பெண் ரகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 பெண் செடிகள் நடுறோம் அப்படின்னோம்னா ஒரு ஆண் செடி, அதாவது 9:1 விகிதத்தில் வந்து நம்ம வந்து நடவு செஞ்சோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்கும். அதான் இதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்மளுடைய நீலகிரி மலைப்பகுதியிலையும் சரி அல்லது கொடைக்கானல் மலைப்பகுதியிலையும் நடுவதற்கு ஏதுவாக கண்டறியப்பட்ட ரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அல்லிசான் மற்றும் ஹேவாடு ரகங்களை வந்து நம்ம வந்து நடவு செய்யலாம்.
சரிங்கய்யா, இப்போ பல பயிர்களில் காணப்படும் ரகங்களை பற்றி சொன்னீங்க, இந்த கிவிப்பழ கன்றுகளை எந்த முறையில் உற்பத்தி செய்யலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கிவிப்பழ கன்றுகளை வந்து பொதுவாக வந்து நம்ம கன்றுகளை உற்பத்திக்குன்னு பார்த்தோம்னா வேர்விட்ட குச்சிகள் மூலமாக நம்ம வந்து உற்பத்தி செய்யலாம். அதோடு ஒட்டுக்கட்டுதல் மூலமாகவோ இல்லை மொட்டுக்கட்டுதல் மூலமாக விதைகள்லேருந்து கூட நம்ம வந்து உற்பத்தி செய்யலாம். திசு வளர்ப்பு முறையுமே வந்து ஆராய்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விதைகள்லேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கன்றுகள் வந்து நம்ம மொட்டுக்கட்டுறதுக்கு நம்ம வந்து பொதுவாக பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி விதைகள்லேருந்து உற்பத்தி செய்யணும்னா நல்ல பழுத்த பழங்களை வந்து தேர்வு செஞ்சு நல்ல மெச்சூரான பழங்கள்னு சொல்கிறோம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நம்ம வந்து பிரித்தெடுத்து 4-5 degrees Celsius வரைக்கும் நம்ம வந்து உலர வச்சு அதை வந்து பாதுகாத்து வைக்கணும். அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நல்ல ஒரு முளைப்பு திறன் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு 3000-3500 PPM அளவுக்கு ஜிப்ரலிக் அமிலத்தில் வந்து அதை வந்து நினச்சி நம்ம வந்து அதுக்கப்புறம் விதை போட்டோம் அப்படின்னோம்னா அதனுடைய முளைப்பு திறன் ரொம்ப நல்லாயிருக்கும், செடியினுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான கன்றுகளை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து மொட்டுக்கட்டுதலுக்கோ அல்லது ஒட்டுக்கட்டுதலுக்கோ வந்து பொதுவாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மிகவும் பிரபலமாக வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடது பார்த்திங்கன்னா வேறுவிட்ட குச்சிகள் மூலமாக நம்ம வந்து கன்றுகளை உற்பத்தி செய்கிறோம். வேறுவிட்ட குச்சிகள் அப்படிங்கும்போது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பொதுவாக சொல்லுவோம் குச்சிகளை வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஒரு செடியை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னோம்னா பென்சில் திக்னஸ் அப்படிங்கிறது யூனிஃபார்மாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு முறை. இதில் இந்த பென்சில் திக்னஸ்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 0.5-1 centimeter வரைக்கும் விட்டம் உள்ள குச்சிகளை கிட்டத்தட்ட ஒரு 1.5 inch குச்சிகளாக இருக்கலாம், 10-15 centimeter நீளம் உள்ள குச்சிகளாக இருக்கலாம். இதில் வந்து ஒரு 4-5 மொட்டுகள் வந்து அந்த குச்சிகளில் இருக்கணும். அந்த மாதிரியான குச்சிகளை தேர்வு செஞ்சு நம்ம வந்து நடவுக்கு பயன்படுத்தலாம். இந்த வேர் விடுறதுக்கு வந்து நல்லபடியாக வந்து இதில் வந்து வேர் வரணும் அப்படின்னோம்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி குச்சிகளை வேர் விடுற வைக்கிறதுக்கு வந்து ஜனவரியிலேருந்து பிப்ரவரி அந்த குளிர் மாதங்களை தேர்வு செஞ்சு நம்ம வந்து நடவு செய்கிறது குச்சிகளை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் நல்லபடிய வேர் வர்றதுக்காக ஒரு 500 PPMங்கிற அளவில் வந்து IBN சொல்லுவோம் மார்க்கெட்டில் கிடைக்கும் இண்டோல் பியூட்ரிக் அமிலம் இந்த கரைசலில் வந்து ஒரு 15-20 வினாடிகள் நனைச்சிட்டு ஊற வச்சுருந்துட்டு நம்ம வந்து எடுத்து பாலித்தீன் பையிலையோ அல்லது மலர் பாவி அதில் உள்ள நிலத்திலேயோ நேரடியாகவோ நம்ம வந்து நடவு செய்யலாம். அந்த மாதிரி நடவு செய்யும்போது வேர்கள் வந்து அதிகமான அளவுக்கு நல்லபடியாக உற்பத்தி செய்ய வரும். கிட்டத்தட்ட 90% மேலே வந்து நமக்கு வந்து சக்சஸ்ன்னு சொல்லுவோம், நமக்கு வந்து கன்றுகளை வந்து உற்பத்தி செய்ய முடியும்.
கிவிப்பழ கன்றுகளை எந்த இடைவெளியில் நடவு செய்யலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நடவு இடைவெளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக வந்து பெரும்பாலான இடங்களில் வந்து 6-4 அதாவது 6 meter இடைவெளி செடிக்கு செடிங்கிற அளவுலேயும் வருஷைக்கு வருஷம் 4 meterங்கிற இடைவெளியிலையுமே வந்து நடவு செய்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய இடங்களில் பொதுவாக வந்து டீபார் கம்பி அமைச்சு நம்ம வந்து மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து நடுறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து என்னென்னா 5 meterக்கு 5 meterங்கிற இடைவெளி வந்து நமக்கு பொருத்தமான ஒரு இடைவெளியாக வந்து நம்மளுடைய பகுதிகளுக்கு ஏற்ற ஒரு இடைவெளியாக வந்து நம்ம பராமரிக்கலாம். 5 meterக்கு 5 meterங்கும்போது ஒரு ஹெக்டருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 செடிகள் வந்து நம்ம நடவு செய்யலாம். இது வந்து பொதுவாக நம்ம பகுதிக்கு பொருத்தமான ஒரு இது. அதை நடவு செய்யும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பெண் செடிக்கு ஆண் செடி 9:1 விகிதத்தில் வந்து நம்ம நடவு செய்யலாம்.
சரிங்க ஐயா, இப்போ வந்து கிவிப்பழ கன்றுகளில் எந்த இடைவெளியில் நடவு செய்யலாம் என்பதை பற்றி சொன்னீங்க. இப்போ கிவிப்பழ கொடிகளுக்கு பந்தல் முறை எதுவும் தேவையா இல்லை எந்த மாதிரியான முறையில் பந்தல் அமைக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஐயா.
கொடி அப்படின்னு சொல்லும் போதே இது வந்து கொடின்னு சொல்லிட்டோம், திராட்சை மாதிரி வந்து வளரக்கூடியது. அப்போ கொடி வகை பயிர் அப்படின்னாலே இதுக்கு வந்து பந்தல் வந்து கட்டாயம். இது பொதுவாக வந்து பந்தல் அமைச்சு நம்ம திராட்சையில் வந்து நம்ம பகுதிகளில் தமிழ்நாட்டில் வந்து நடவு செய்கிற மாதிரி பந்தல் அமைச்சு நடவு செய்யலாம். அந்த மாதிரி பந்தல் அமைத்து நடவு செய்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்குரிய செலவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். இதில் அதுக்கு பதிலாக நம்ம வந்து டீ வடிவ கம்பிகளை வந்து பயன்படுத்தி அதில் வந்து நம்ம வந்து செடிகளை வந்து நடவு செஞ்சு ஏற்றி விடலாம். இந்த மாதிரி டீ வடிவ பார் கம்பிகளை வந்து அமைக்கும்போது அந்த கம்பிகளுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வரிசைக்கு வந்து ஜிஐ கம்பிகளை 1.5 ஒன்றுங்கிற விதத்தில் வந்து 1 பார் கம்பியை 100 பார் கம்பியோட இணைச்சு கட்டி கீழேருந்து நம்ம கொடிகளை வந்து வளர்த்து அதில் வந்து ஏற்றி விடலாம். இந்த மாதிரி கொடிகளை ஏற்றி விடும்போது ஒரு அந்த கொடியினுடைய மட்டம் வரைக்கும் ஒரு தனி குச்சியாக வந்து வளரும்படி செஞ்சுட்டு பக்கக்கிளைகள் அனைத்தையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கொடி வளர்ந்து மேற்பகுதியை அடைஞ்சவுடன் மேலே வந்து அந்த நுனியை கட் பண்ணிவிட்டு 2 கிளையை வந்து 2 பக்கங்களிலும் வளர்கிற மாதிரி நம்ம வந்து கட்டி விடணும். அந்த மாதிரி கட்டி விட்டோம்னா சூரிய வெளிச்சம் வந்து அந்த கொடிக்கு வந்து ரொம்ப நல்ல முறையில் கிடைக்கும். அதனால் நமக்கு வந்து அதிகமான அளவுக்கு வந்து பூக்களும் அதிகமான அளவுக்கு வந்து காய்பிடிப்பு திறன் அதிகமாகி நமக்கு வந்து மகசூல் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி டீ வடிவ கம்பிகள் வந்து நம்மளுடைய பகுதிகளுக்கு பொதுவாக வந்து நீலகிரி பகுதிகளிலையும் சரி அல்லது கொடைக்கானல் மலைப்பகுதியிலையும் பயன்படுத்துவதற்கு ரொம்ப ஏற்ற ஒரு பந்தல் முறையாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்.
சரிங்க ஐயா, இப்போ பந்தல் முறையை பற்றி அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம எந்த மாதிரியான கவாத்து முறையை மேற்கொள்ளலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கவாத்துங்கிறது இதுக்கு வந்து ரொம்ப கட்டாயமான ஒன்று. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக வந்து கிளைகள் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னம்னாலுமே வந்து இலதளம் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய கிளைகளையே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காய்க்காத குச்சிகள் அங்கங்கே இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி நம்ம வந்து நீக்கிடணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. பொதுவாக 1 வருடம் ஆன ஒரு கிளைகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய புதுசாக உருவாகக்கூடிய கிளைகளில் அடிப்பக்கம் இருக்கக்கூடிய 4-5 மொட்டுக்கள் தான் வந்து நல்ல பழங்களை தரக்கூடிய ஒரு மொட்டுக்களாக வந்து இருக்கும். இதை வந்து கணக்கில் கொண்டு நம்ம வந்து கவாத்து செய்யணும். எப்படி கவாத்து செய்யணும்னா குளிர்காலத்தில் வந்து நம்ம வந்து கவாத்து செய்கிறோம் அப்படின்னா அந்த போன வருஷம் காய்ச்ச மொட்டிலிருந்து அடுத்து 2 மொட்டுக்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவாத்து செய்யணும். அதே இது கோடை காலத்தில் வந்து நம்ம கவாத்து செய்கிறோம்னா போன முறை காய்த்த மொட்டிலிருந்து 4 மொட்டுக்களை விட்டுட்டு நம்ம வந்து கவாத்து செய்யணும். இந்த மாதிரி கவாத்து செய்யும்போது அந்த மொட்டுக்கள்லேருந்து வரக்கூடிய காய்களுடைய எண்ணிக்கையும் சரி அல்லது பூக்கள் வந்து அதிகமாக உருவாகி காய்பிடிப்பு திறனும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். இந்த முறையை வந்து நம்ம தொடர்ந்து வந்து பராமரிக்கணும்.
நடவு செய்த பின் கொடி எப்பொழுது பூக்க ஆரம்பிக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இந்த மாதிரி கவாத்து முறைகளை பயன்படுத்தி கவாத்து செஞ்சுட்டு எல்லாம் பண்ணும்போது ஒரு கொடி காய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நடவு செஞ்சதுலேருந்து 3 வருடம் வந்து இதுக்கு தேவை. இந்த 3 வருடம் ஆனது தான் காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னாலும் கூட கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு அப்புறம் தான் வந்து அதனுடைய மகசூல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் பொதுவாக வந்து இமாச்சல் பிரதேசம் இந்த மாதிரி இடங்களில் வந்து எங்கே வந்து கிவி வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு சாகுபடி செய்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்து அல்லிசான், ப்ரூனோ, மோண்டி இந்த மாதிரியான ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் பூக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3வது வாரம் பூத்து முடிச்சிடும். அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஹேவாடுங்கிற ரகத்தை வந்து பார்த்திங்கன்னா 1 வாரத்தில் தொடங்கி 2வது வாரத்தில் வந்து பூத்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி பூக்கக்கூடிய இந்த ரகங்கள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்னொரு தொழில்நுட்பம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் அதிகப்படியான பூக்களை வந்து நம்ம கிள்ளி விடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃப்ளவர் ப்ரூனிங் ப்ரூன் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் அதனுடைய தரத்தில் வந்து நல்ல தரமாக இருக்கும், அதிகப்படியான வந்து எடை கொண்டதாக வந்து இந்த பழங்கள் வந்து இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும்னா பொதுவாக வந்து ஹேவாடு ரகமெல்லாம் நம்ம நடவு செஞ்சு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும்னா அதனுடைய பூக்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து பூக்கக்கூடிய ரகமாக இதில் இருக்கும். அப்போ இந்த பூக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி விட்டுட்டு ஒரு கிளையில் 4-6 பூக்கள் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து குறைச்சி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பெரிய அளவில் சைஸில் வந்து பெரிய சைஸ் பழங்களாக வந்து கிடைக்கும்.
சரிங்க ஐயா, கிவி பழத்தினோட பூக்கும் பருவத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ கிவி பழ சாகுபடிக்கு எத்தனை நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்யணும், எத்தனை நீர்ப்பாசனம் செய்யணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கிவி சாகுபடிக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய சீதோஷண நிலையை பொறுத்தது, ரெண்டாவது மண்ணினுடைய தன்மை, அது எங்கே நம்ம வந்து பயிர் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய நீர் தேவை அப்படிங்கிறது வந்து வேறுபடுது. குறிப்பாக வந்து ரொம்ப கோடை காலமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி நம்ம வந்து நீர்ப்பாசனம் செய்யணும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 5-6 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீர்ப்பாசனம் செய்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தண்ணீர் தேவை அப்படின்னா ரொம்ப நல்ல வளர்ந்த ஒரு கொடிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 லிட்டர் தண்ணீர் வரைக்குமே வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதனுடைய தேவையை பொறுத்து, மண்ணினுடைய தன்மையை பொறுத்து, மழையினுடைய அளவை பொறுத்து நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி தண்ணீர் கொடுத்தோம்னாலே போதும், ரொம்ப நல்லபடியாக வந்து செடி வந்து வளரும்.
சரிங்கய்யா, இப்போ நீர்ப்பாசனத்தை பற்றி அருமையாக சொன்னீங்க. இப்போ கிவிப்பள்ள சாகுபடிக்கு என்னென்ன உரங்கள் எந்த அளவில் கொடுக்கலாம் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
உரப்பாசனம் அப்படிங்கிறது, உர நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அதனுடைய மகசூல் நல்லா வரணும்னா நம்ம வந்து உர நிர்வாகத்தை ரொம்ப சரியான முறையில் கடைபிடிக்கணும். நட்டு 1 வருடமான மரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ தொழு உரம், 500 கிராம் தலை சத்து, 500 கிராம் மணிச்சத்து மற்றும் 500 கிராம் சாம்பல் சத்து உரங்களை வந்து நம்ம கலந்து கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கிலோ தொழு உரத்தை ஒரு வருடம் நிறைவடைஞ்ச பயிர்களுக்கு வந்து வருடத்தினுடைய ஆரம்பத்தில் 500 கிராம் தலைச்சத்தோடு கலந்து நம்ம வந்து முதல்ல வந்து கொடுக்கி கொடுக்கணும். அதன் பின்னாடி அந்த மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து இரண்டையும் ஒன்றாக கலந்து சரிபாகமாக பிரித்து ஒரு பாகத்தை வந்து கொடி பூப்பதற்கு முன்னாடியும் அடுத்த 2வது பாகத்தை வந்து காய்ச்சதுக்கு பின்னாடியும் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்கும். சத்துக்களை வந்து கொடி சீராக வந்து உறிஞ்சி நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக நடவு செஞ்சதுலேருந்து 8 வருடங்கள் நிறைவடைஞ்சு நல்ல வளர்ந்த ஒரு கொடியாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய கொடிக்கு தேவையான சத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 800 கிராம் தலைச்சத்து, 280 கிராம் மணிச்சத்து, 1200 கிராம் சாம்பல் சத்து அப்படிங்கிற உரங்கள் வந்து பொதுவாக வந்து தேவைப்படுது. இந்த உரங்கள் அனைத்தையும் நன்றாக கலந்து 4 பாகமாக பிரித்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற விதமாக வந்து நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னோம்னா உரங்கள் வேஸ்ட் ஆகாமல் சேதம் வீணாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு கொடிக்கு வந்து கிடைக்கக்கூடிய சூழல் வந்து உருவாகும். எந்த விதத்தில் வீணாகாமல் இருக்கிறதுனால கொடி வந்து முழு அளவில் வந்து சத்துக்களை பயன்படுத்தி நமக்கு வந்து மகசூல் வந்து நல்ல முறையில் கிடைக்கும்.
இப்போ உர மேலாண்மை பற்றி சொன்னீங்கய்யா, இப்போ கிவி பழு சாகுபடியில் நம்ம எவ்வளவு மகசூல் எடுக்க முடியும், அதை எப்போ அறுவடை செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்கய்யா.
நன்றாக வளர்ந்த ஒரு செடி இப்போ காய்க்க ஆரம்பிக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேயோ அல்லது மே மாதத்துலேயோ இது வந்து பூக்கக்கூடிய ஒரு காலங்களாக எடுத்துக்கிறது. இந்த மாதிரி பூ பூத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 160-180 நாட்கள் ஆன நிலையில் வந்து நமக்கு வந்து அறுவடைக்கு இந்த பழங்கள் தயாராகும். பூ பூத்ததுலேருந்து 160-180 நாட்கள் வந்து பொதுவாக வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிருதுவாக வந்து மாறும் பழுக்க ஆரம்பிக்கும் போது. அடுத்தது காய்களின் மேலே இருக்கக்கூடிய அந்த உரோமங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உதிர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உதிர ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அறுவடைக்கு இது வந்து தயார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். இதனுடைய மகசூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கொடிக்கு கிட்டத்தட்ட அதாவது ஒரு 10 வயது நிரம்பிய ஒரு கொடி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு கொடிக்கு 60 கிலோங்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து மகசூல் வந்து கிடைக்கும்.
சரிங்கய்யா, இப்போ கிவி பழங்களை எவ்வளவு நாளைக்கு நம்ம சேமித்து வைக்கலாம், நம்ம அதிக நாளைக்கு கிவி பழங்களை சேமித்து வைக்க முடியுமா என்பதை பற்றி சொல்லுங்கய்யா.
இந்த கிவி பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை செஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட 4 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் கூட இதை வந்து சேமிக்கலாம். ஆனால் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து 0°C இருக்கணும், அதே மாதிரி 90% ஈரப்பதம் இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து 4-6 மாத காலங்கள் வரைக்கும் கூட நம்ம வந்து சேமித்து வைக்கலாம். ஆனால் இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தைக்கு நம்ம அனுப்பும்போது பழங்களை அதை தரம் பிரித்து நம்ம வந்து சந்தைக்கு அனுப்பணும் அப்படின்னோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு விலை வந்து கிடைக்கும். தரம் பிரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அறுவடை செஞ்ச பழங்களை 3 பாகமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அதனுடைய எடையை பொறுத்து சந்தையில் வந்து நல்ல விலை கிடைக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா 70 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய பழங்களை வந்து முதல் தரமாக வந்து நம்ம பிரித்து எடுக்கலாம். அடுத்து 50-70 கிராம் வரைக்கும் உள்ள பழங்களை வந்து 2ம் தரமாகவும் 50 கிராமுக்கு கீழே இருக்கக்கூடிய பழங்களை வந்து 3ம் தரமாகவும் பிரித்து நம்ம வந்து சந்தைக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முதல் தர பழங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும், விவசாயிகளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்.
இப்போ கிவி பழத்தில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதனோட முறைகளை பற்றி சொல்லுங்க ஐயா.
பொதுவாக பூச்சி நோய் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அந்தளவுக்கான பாதிப்பு வந்து பூச்சி நோய் தாக்குதலில் இல்லை, இதுவரைக்கும் வந்து எந்த விதம் உணரப்படவில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து அதுக்குரிய ஆலோசனைகள் வந்து கொடுக்கலாம். பூச்சி நோய் தாக்குதல்களை பற்றி அந்தளவுக்கு இந்த வந்து நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய பராமரிப்பு முறைகளை ரொம்ப தெளிவாக சுத்தமாக நம்ம வந்து கொடுத்து வந்தோம்னாலே வந்து ஆரோக்கியமான கொடிகளையும் நல்ல மகசூலையும் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும்.